அப்ப இங்க வந்து இந்த என்னால் அங்க வந்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த தொல்காப்பியர் அந்த குறிப்புகள் எல்லாம் இதுக்கு வராது. அப்ப இந்த இந்த பாண்டிய மன்னர்கள் இந்த உக்கிர பெருவதி பாண்டிய மன்னன் காலத்திலே தான் இந்த திருக்குறள் அரங்கேறுகின்றது. இங்கே 49 புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்ப இங்கே இருந்த நூல்களில்தான் அகத்தியர் இருந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது எங்களுக்கு இல்லை, தொல்காப்பியம் தான் இன்றைக்கு கிடைக்கிற ஆக பழமையான நூல். இன்றைக்கு நாங்கள் சங்க இலக்கியம் என்று சொல்லுகின்றோம் இல்லையா, குறுந்தொகை, நட்டிணை, புறநானூறு, அகநானூறு, அஞ்சுநூறு, பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை எல்லாம் சொல்லுகின்றோம் இல்லையா. இந்த சங்க நூல்கள் எல்லாம் இந்த கடை சங்க காலத்து நூல்கள், கடைசி சங்க காலத்து நூல்கள். எங்களுக்கு அதுக்கு முந்தி இருந்த நூல்களிலே கிடைத்தது தொல்காப்பியம் மட்டும், அது இடைச்சங்க காலத்துக்குரியது. முதற்சங்க காலத்து நூல்களை பற்றிய குறிப்புகள் நூல்கள் கிடைக்கவில்லை.
இப்ப நீங்கள் சொல்லோடி பார்த்தால் முதலாவது மனிதன் ஆதாம் ஏவாள் தோன்றிய காலத்திலிருந்து அதற்கு பிறகு வந்த
88 முதலாவது
மனிதர் நாங்கள் அறிகின்ற அந்த மனிதன் தானே, நாங்கள் அறிகின்ற ஆதாம் அவள் அந்த
என்ன கேட்டால் அவர்களுக்கு அவன் தான் முதலாவது மனிதன். அவர்களுடைய ஜெனரேஷன், அந்த ஜீனியாலஜி ஆஃப் தி இஸ்ரேல் யூதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுடைய முதல் மனிதன் வந்து ஆதாம் அவள்.
சரி, அப்படி என்று பார்த்தால் அவர்களுக்கு முதலும் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்.
மதத்தின்படி அதற்கு முன்னாலேயும் மனிதர்கள் இருந்திருக்கின்றார்கள்.
அதுக்கு முன்னால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு
விஞ்ஞான மதத்தானே சொல்லியிருந்தது. என்னுடைய இப்ப இருக்கிற மனிதன் வந்து என்ன மனிதன், இது மட்டுமில்லை, பல வகையான மனித இனங்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா. மனிதர்களிலேயே 9,00,000 வகைகள் இருக்கின்றன என்று சொல்லி சொல்லுகின்றார்களே.
சரி,
சொல்லுவார்கள் இருந்து ஊர்வ 11,00,000 ஊர்வன,
ஓகே,
9 மானிடம், 900,000 மானிட வர்க்கங்கள் இருக்கின்றன,
ஓகே,
900,000 நீர் வரவை நாட்காலோர் பப்பத்து, நீர் வாழ்வன பறவைகள் நாட்கால் விலங்குகள் வந்து 10,10,000. சீரிய பந்தமாந்தேவர் 14,00,000 வகையான தேவர்கள் இருக்கிறார்கள். அயன்படைத்த அந்தமில் சீர்தாவரம் 4-5, தாவர வர்க்கங்கள் வந்து 20,00,000, 4,5 20. இது எங்க இருக்குது, திருக்குறள். திருக்குறள் ஒரு குறள் வருது இல்லையா, எழுபுறப்பும் தீயவை தீண்டா பழிபுறங்கா பண்புடை மக்கட்பொறை. ஈடுபுறப்பண்டா தலைவர் யோசிக்கிறது மனுஷனுக்கு ஈடுதான் புறப்பண்டு, ஈடு புறப்பல்ல, மனுஷனுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான புறப்பு இருக்கின்றது. அதை அருணகிரிநாதர் சொல்லுவார், இழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதுடர் பிறவி அவதாரம். இழுகடல் மணல் என்ன கூட அது அது அதைவிட கூட நான் பிறந்ததரம் என்று சொல்லுவார். அந்த மனித பிறப்புகள்ல புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய், கல்லாய் என்றா பல பேர்கள் கல்லுக்கு உயிர் இருக்கிறதான் இருக்கிறது. முழுமை கற்கள் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் இன்றைக்கு வளரும்.
விக்கிரங்கள் சேர்ந்த போது ஆண்கள் பெண்கள் பிரிக்கிறார்கள்,
ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து அது கற்களை
படிக்க
படிக்கப் பாய்கிறார்கள். அந்த பழங்கள் இருக்கின்றது. அப்படி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் இப்படித்தான் வருகின்றது. அந்த வகைப்பாடு வந்து அங்கே இருக்கின்றது.
அப்படி என்று பார்த்தால் இந்த ஆதாம் ஏவாள் வர்றாரு, இந்த ஜூத மக்களுக்குரிய அந்த மனித அந்த ஜீனுக்குரியதே தவிர முழு உலகத்துக்கு உரியது அல்ல. அப்படியா,
அது அவர்கள் நாதாமோடு வருவது யாருக்கு உரியது என்பது அவர்கள் தான் சொல்ல வேண்டும், நான் அதை சொல்லக்கூடாது. ஆனா எங்களுடைய மதத்தின்படி இதுக்கு முன்னரே கோடானு கோடி மரணங்களாக இருக்கின்றது. இந்த உலக படைப்பு என்பது வந்து சொல்லுவார்கள் இது மண்வந்தரம் என்று சொல்லுவோம் நாங்கள். ஒவ்வொரு மண்வந்தரத்திலேயும் மனித படைப்புக்கு ஒரு தொடங்குகின்றது. இந்த 9 மண்வந்தரம் இது திருப்பி திருப்பி ரிகரன்ட் சைக்கிள்ஸ் நடக்குது. இப்ப இருக்கிற மனித வர்க்கத்தை விட சூப்பர் இன்டெலிஜென்டான மனித வர்க்கங்களும் இருந்திருக்கலாம். விஞ்ஞானம் இதைத்தான் இப்ப சொல்ல கொண்டு வருகின்றது என்று கேட்டால் இந்த மிஸ்ஸிங் லிங்க் பார்க்கிறார்கள்,
மிஸ்ஸிங் லிங்க் பார்க்கிறார்கள்,
பார்க்கிறார்கள். அதிலேயும் வந்து சிலவர்களை பார்த்தால் அவர்கள் கூர்ப்பிலே முன்னேற்றமடைந்த மனித இனம் ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்க அதற்கும் பிற்காலமாக கூர்ப்பிலே பின்னடைந்த மனிதனவும் வருகின்றது. பார்த்தா அப்படியும் வருகிறது. அப்ப இந்த காலத்தில் அதுவும் இருந்திருக்கின்றது என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். இனி இந்த இந்த படைப்புகள் எல்லாம் இந்த பூமிக்கு, we are not 8th century, நாங்கள் இந்த பூமிதான் உலகத்தின் மையம் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள், கூடானு கோடியான அண்ட தொகுதிகள் இருக்கின்றன. ஜில்லியன்ஸ் அண்ட் ஜில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் ஆர் தேர். இதுதான் கரண்ட் காஸ்மாலஜி.
நீங்க ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல், நாம் வந்து அதாவது வந்து எனக்கு விருப்பமானதே படிக்கிறது ஆய்கிறது. அன்றைக்கு நான் நினைக்கின்றேன் சிஎஃப்ஆர்பி டென்டன் ஒரு ஒரு வார விடுமுறை நாளிலே ஒரு ஆய்வியலாளர் வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவை சேர்ந்தவர், டிஎன்ஏ ஆய்வை அவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த மனிதனுடைய டிஎன்ஏ என்பது ஒரு சிறு பகுதி அளவே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. 99.9% டிஎன்ஏ பற்றிய ஆய்வுகள் இன்னும் தெளிவாக இல்லை. இது ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங், இல்லை என்றால் ஒரு 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 மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினத்துடைய மிச்சமாக கூட இது இருக்கலாம். ஏதோ ஒரு உயிரினம் ஏதோ ஒரு இடத்திலிருந்து வந்து போட்ட கழிவாக கூட அதிலிருந்து கூட ஒரு உயிரினம் தோன்றி இருக்கலாம். இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். இதை கேட்கும்போது மிக மிக அது ஒரு பெரிய ஆர்வமாக இருக்கு.
எங்களுடைய புராணங்கள், என்னுடைய இதிகாசங்களை பார்த்தால் இந்த வரலாறு நிறையவே இருக்கின்றது. அவர் இன்னைக்கு கணபேர் அதை புனை கதைகள் என்று சொல்லிக்கொண்டு வந்தார். கடந்த 100 வருடங்களாக இன்னைக்கு பார்த்தா புனை கதைகள் தான் உண்மையான கதைகளாக கொண்டு வருகின்றன. 21ஆம் தேதி பிப்ரவரி மாசம் நெகலின் மெகசின்ஸ்ல அட்டை படத்து தலைப்படம் போட்டிருந்தார்கள், புதிய உலகங்கள் கண்டுபிடிப்பு. இப்ப புதுக்க 1235 planets கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட 55-56 planets வந்து மங்கனை போன்ற உயிர்கள் இருப்பதற்குரிய சாத்திய கூறு இருக்கின்றது. இது வந்து 400 பங்குதான் உங்களுக்கு தெரியுது. இப்ப இதை விட இதுக்கு வந்தாலும் எவ்வளவோ இருக்கு. நான் எங்க அந்த 400வதுக்கு போகும்பொழுது புறவு சொல்லுவார்கள், இன்னும் ஒரு 400 பங்குதான் தெரியுது, கண்டாலும் இன்னும் இருக்கு. மாணிக்க வாசகர் இந்த திருவண்ட பகுதியிலே அழகாக சொல்லுவார், அண்ட பகுதியின் உண்டை புறக்கம், அண்ட தொகுதி முழுக்க உருண்டை உருண்டை கோலங்களாக இருக்கின்றது. பாருங்களா, உருண்டை கோலங்கள் என்ற அமைப்பு அங்கே வந்துவிட்டது. அண்டை பகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றொழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன. எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ், அதான் சயின்ஸ் சொல்லுது. From the cataclysmic explosion of the Big Bang, the current universe is still expanding. அதனால விஞ்ஞானம் சொல்லுது, ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ்ல நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு எவிடன்ஸ் வந்து ரெண்டு, ஒன்று இந்த சரௌண்டிங்ல இருக்கிற மைக்ரோவேவ் ரேடியேஷன், ரேடியேஷன் இருந்தால் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் இருந்திருக்க வேண்டும், அனுமானம் இன்ஃபரன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஒப்சர்வேஷன்,
பார்த்து
பார்க்கிறது. என்னத்தை பார்க்கிறாங்க, பூமி சுற்றி கொண்டிருக்குது, சூரியன் நிலையா இருக்கிறா, சூரியனும் சுற்றி கொண்டுதான் இருக்குது. அப்ப இப்படி எல்லா தொகுதிகளையும் மண்ட தொகுதி நட்சத்திரங்களை பார்த்தால் நமக்கு கிட்ட இருக்கிற கோலங்கள் எம்மை விட்டு மெதுவாக விலகுது, தூர இருக்கிற கோலங்கள் எம்மை விட்டு விரைவாக விலகுது. இது எக்ஸ்ப்ளோஷன் நடக்கதான் இது பாசிபிள். ஒரு இடத்துல கொண்டு வெடிச்சால் அதுலேருந்து வெடிச்சு பறக்கிறதுல விரைவாக பறக்கிற கோலம் வந்து தூரத்தில் வெடிக்கும், அது இன்னும் விரைவாக போய்கொண்டே இருக்கும். மெதுவாக பறக்கிறது உண்டு வந்து கிட்டவாக இருக்கும், அது மெதுவாக விலகி கொண்டிருக்கும். இது ரெண்டையும் வச்சுதான் இந்த கெட்ட கலகு எக்ஸ்ப்ளோஷனுக்கு இருக்கிற எவிடன்ஸ். ஒன்று அனுமானம் இன்ஃபரன்ஸ், மற்றது ஒப்சர்வேஷன். சைவத்திலே எங்களுக்கு 3 அடிப்படை பிரமாணங்கள் உண்டு. ஒன்று புஸ்தகங்கள், உரை புஸ்தகங்கள் வந்து உரை. இரண்டாவது வந்து எங்களுடைய அனுமானம், அதாவது ஒரு இடத்திலே ஊகிக்கிறது. ஒரு இடத்திலே புகை வந்தால் அங்கே வந்து நெருப்பு இருக்கிறது என்று ஊகிக்கிறது ஒன்று இருக்கு, அனுமானம். மூன்றாவது வந்து காட்சி,
பார்க்கிறது.
இந்த மூன்றையும் அனுமானங்களாக நாங்கள் எடுக்கின்றோம். சில பேர் புஸ்தகத்தை மட்டும்தான் எடுப்பார்கள், யோசிக்க மாட்டார்கள், அனுமானமும் கொடுக்க மாட்டார்கள். இதை பைபிளிலேயே இயேசு கிறிஸ்துவருக்கும் நடந்திருக்கின்றது. பரிசேயர்கள் என்ன செய்கின்றார்கள், புஸ்தகத்தை வார்த்தைக்கு பார்த்து சொல்லுவார்கள், இந்த புத்தகத்தில் இப்படி இருக்குது, நீ என்ன இப்படி செய்கிறீர், இந்த புத்தகத்தில் இப்படி இருக்கு, நீ என்ன இப்படி செய்ய. என்ன சொன்னார்கள், அதை நோயாளியை குணப்படுத்துகின்ற பொழுது சொன்னார்கள், இன்றைக்கு ஓய்வு நாள், நீ எப்படி குணப்படுத்துவீர் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இதே நிலையைத்தான் மீண்டும் நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம். புத்தகத்திலே விக்கிரகாராதனைக்கு நீங்கள் விக்கிரகத்தை வணங்குகின்றீர்கள், புத்தகத்திலே இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்கள். இப்படி புஸ்தகத்தையே பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலவையை காண்கின்றோம். இதை சொல்லுவார்கள், இந்த 3 வகையான இதுகளை பற்றி சொல்லுவார்கள், அளவை காண்டல் கருதல் உரை. சித்தியார்ல இந்த என்னென்ன விதிகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு அழகாக ஒரு வரவிலக்கணம் போட்டிருக்கிறார்கள். அந்த வரவிலக்கணத்தின்படி பார்த்தால் ஒன்று நூல், நூலறிவு வேணும். என்ற எங்களுக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச வேண்டியில்லை, எங்களுடைய அறிஞர்கள் ஞானிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் பார்க்கணும். இன்றைக்கு வந்து இந்த வானொலியிலேயோ அல்லது ஒரு அவையிலேயோ எழும்பி இந்த மதத்தை பற்றி சமயத்தை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் எனக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? வாட் இஸ் அத்தாரிட்டி ஐ ஹேவ்? வாட் இஸ் த குவாலிஃபிகேஷன் ஐ ஹேவ்? என்ன தகுதி இருக்கின்றது என்றால் இது ஒன்றும் நான் சொல்வதில்லை. திஸ் இஸ் ட்ரூத். ஒன்றும் நான் சொல்லுவதில்லை. எங்கள் ஞானியர்கள், எங்களுடைய முன்னிருந்த அருளாளர்கள் என்ன சொல்லி இருக்கின்றார்களோ அதைத்தான் சொல்லுகின்றேன். நத்திங் இஸ் மை ஓன் வேர்ட்ஸ். அதுதான் என்னுடைய அத்தாரிட்டி. ஒரு நாளில் என்ன அத்தாரிட்டி என்று கேட்டால், இந்த இந்த ஞானிகள் மட்டுமல்ல, இதிலே இறைவன் நேரடியாக சொன்னதும் இருக்கின்றது. இறைவன் வெளிப்படுத்திய வெளிப்பாடு. இறைவன் எல்லா சமயங்களும் சொல்லுகின்றன. இப்ப இஸ்லாத்தில் சொல்லுவார்கள், தங்களுக்கு குர்ஆன் வந்து வெளிப்படுத்தப்பட்டது,
இறக்கப்பட்டது,
தேவரூடாக முகமது நபிகளுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்தவத்தில் சொல்லுவார்கள், தங்களுடைய நூல்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டன, அவர்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவருடைய ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தப்படுதுன. ஜூதர்களுக்கும் அதே தான் சொல்லுவார்கள். அப்ப இப்படி எல்லாம் வெளிப்பாடு. இந்து மதத்திலேயும் அதே தான் சொல்லுகின்றோம். எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நூல்களவை வேதங்களும் ஆகமங்களும், இவை ரெண்டும் இறைவனுடைய வசனம். வேதமோடு ஆகமம் மெய்யா இறைவன் நூல், அது இறைவனிடம் வந்து நீரே வந்தது. பேதமது என்பர் சில பேர் சொல்லுவார்கள், ஆகமம் வேறு, வேதம் வேறு, இது தமிழ் வேறு, சமஸ்கிருதம் வேறு. பேதமது என்பர் பெரியோருக்கு அபேதமே,
பெரியவர்களுக்கு அது பேதம் இல்லை.
அந்த அனுபவ நிலையில போகின்றவருக்கு இந்த பேதம் தெரியாது. நடந்து போகின்றவர்கள்தான் கீழே இருக்கிற மேடு பள்ளம் எல்லாம் தெரியும். பறந்து போறவருக்கு மேலே இருக்கிற வேடுமன்னம் தெரியுமா? தெரியாது. சொல்வார்கள், அறிமறை ஆகமங்கள் முதல் நூலாக இனால். இது சிவஞான சித்தியார். மறை என்பது வேதம், ஆகமம் இவை ரெண்டும் முதல் நூல். முதல் நூல் என்ற என்ன? வினையின் நீங்கி விளங்கிய வரைவின் முனைவன் கண்டது முதநூல் ஆகும். இது தொல்காப்பியம். இயல்லையாகவே வினைகள் பாசங்கள் இல்லாத இறைவனாக இருக்க வேணும். விளங்கிய அறிவு முட்டறிவா இருக்க வேணும். முட்டறிவு உங்களுக்கு எல்லாம் குறைந்த அறிவு, சுட்டறிவு, சுட்டிக்காட்டினா அறிவோம், சிற்றறிவு, சிறு அறிவு. இறைவன் தான் பேரறிவு. அது இது என்னாது அனைத்து அறிவாகும். அது இது என்றறிந்து உந்தீ பெற அவிழ்ந்த சடையான் என்று உந்தீ பெற. இது மைகண்ட சாஸ்திரம். இது நாலேஜ் டோட்டாலிஸ். அப்ப அப்படிப்பட்டவர் செய்கிற முதல் நூல் தான் எங்களுக்கு நூலாக பிரமாணமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய தோற்றம் வந்து எங்களுக்கு பல கோடிக்கணக்கான வருடங்களாக தொடர்ந்து வருகின்ற ஒன்று. எங்களுக்கு ஐந்து விதமான அழிவுகள் இருக்கின்றன. ஊழிக்காலங்களை பற்றி எல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் இல்லையா? ஐந்து விதமான ஊழிக்காலங்கள் இருக்கின்றன உண்மையில. அந்த ஐந்து விதமான ஊழிக்காலங்களிலே ஒன்று வந்து இந்த இப்போ நாங்கள் பார்க்கறதெல்லாம் ஊழி அல்ல, அது ஒரு சின்ன சின்ன சலசலப்பு, அவ்வளவுதான். இதை பற்றி ஒரு கொஞ்சம் பார்க்க வேணும் என்றால் இந்த 2012 என்ற திரைப்படத்தை பார்த்தால் விளங்கும் அந்த ஊழி எப்படி இருக்கும் என்றது ஒரு அளவுக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் அது 2012 உலகம் முடியும் என்று அல்ல, அப்படிப்பட்ட இதை சொல்லவில்லை. இதுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான வருடங்கள் இருக்கின்றன. இதுக்கு முந்தையே இப்படிப்பட்ட சுனாமி
கடலின் சில பகுதிகள் அவ்வப்போது
பவுண்டரிஸ் மாறும், ஆல்வேஸ் அது நடக்கும். மற்றது அதைவிட இந்த இதில் சொல்லுவார்கள், இது ஏன் வருகின்றது என்று கேட்டால், இது ஒன்று அந்த தொடர்ந்தேச்சியானதுகளில் காலம் காலமாக கோடிக்கணக்கான வருடங்களினூடாக வருகின்றது. சொல்லுவார்கள், எங்களுக்கு வந்து 432 கோடி வருடங்கள் ஒரு கல்பம். இந்த ஒவ்வொரு கல்பத்திலேயும் வந்து ஒரு முறை உலக அழிவு நடக்கும். அந்த கல்பத்திலே நடக்கின்ற அழிவு வந்து 3 உலகங்களுக்கு நடக்கும். பூலோக, புவர்லோக, சுவலோகம். இந்த பூலோக, புவர்லோக, சுவலோகத்தை பற்றி காயத்ரி மந்திரத்திலே வருகின்றது இல்லையா? ஓம் பூரு புவஸ்வஹா என்றுதான் காயத்ரி மந்திரம் வருகின்றது. இந்த மூன்றுடைய அழிவும் நடக்கும். இந்த பூலோகம் என்றால் என்ன?
மனிதன் வாழ்கின்ற
இந்த பூமி மட்டுமல்ல, இந்த பூமிக்கு பெயர் பாரத வருஷம். இந்த பூமிக்கு முழு பூமிக்கும் பெயர் பாரத வருஷம். அதுல பரதகண்டம் என்பதுதான் இந்தியா. பல பேர் யோசிப்பார்கள், இந்தியாவுக்கு பரதகண்டம், இது பாரத வருஷம். இந்த பூலோகம் என்பது இந்த எங்களுடைய இந்த
மண்டலத்திலே,
இந்த மண்டலத்தில் இருக்கின்ற இந்த மில்கி வே என்று சொல்லுகின்ற ஆகாய கங்கை, இந்த மில்கி வே இருக்கிற எங்கட கேலக்சி தான் பூலோகம். இதுக்கு அப்பாற்பட்ட கேலக்சியைத்தான் சொல்றது புவர்லோகம். அதற்கு மங்காள இருப்பதுதான் சுவர்லோகம். இது மூன்று, இது மூன்றும் தான் அழியும். இந்த 432 கோடி வருடங்களுக்கு ஒரு முறை எவ்வளவு காலம் இப்படி அழிந்திருக்கும்? இன்னொரு 432 கோடி வருடங்களுக்கு அழிந்திருக்கும். அதற்கு பிற்பாடு மீண்டும் இந்த 3 உலகங்களும் மீண்டும் படைக்கப்படும். இதைவிட கோடான கோடி எண்பத்தி தொகுதிகள் இருக்கின்றன, அவை தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அதுக்குரிய அழிவு காலங்கள் வேறு. இது ஒரு அழிவு. இதைவிட இன்னொரு அழிவு இருக்கின்றது. இடையில இந்த 432 கோடிக்கு இடையிலேயும் வந்து 71 முறை இருக்கா இந்த பூலோகம் மட்டும் அழியும். அது சொல்லுவார்கள் மண்மந்திரம். இப்போ ஒவ்வொரு மண்மந்திரத்திலையும் வந்து 71 சதுர்யூகங்கள் இருக்கின்றது. குறிப்பிட வேண்டும், அந்த 432 தரத்துல 13 தரம் அழியும் அது. ஏண்டா 71 சதுர்யுகங்கள் வந்து ஒரு மண்மந்திரம். அப்ப இந்த 71 சதுர்யுகங்கள், அதாவது 3,57,20,000 வருஷம், எவ்ரி டைம் இந்த 3,57,20,000 வருஷங்கள் கழிகின்ற பொழுது இந்த பூலோகத்துக்கு மட்டும் ஒரு அழிவு நிகழும். அந்த அழிவு வந்து ஒரு கிரிதயுக காலம், 17,28,000 வருஷங்கள் நிலைத்திருக்கும், அமர்ந்திருக்கும். அதுக்கு பிறகு இந்த பூலோகம் மட்டும் திருப்பி படப்புக்கு வரும். இது ஒரு பிரளயம். மற்றது ஒவ்வொரு கல்பம் 432 கோடி வருஷத்துக்கு ஒரு முறை வருவது ஒரு பிரளயம். ரெண்டு பிரளயம் சொல்லி போட்டோம். இந்த ரெண்டு இந்த கணக்கு சொல்லலாம். அது கங்கால வந்து இதைவிட ஜில்லியன்ஸ் ஆஃப் ஜில்லியன்ஸ் இருக்கின்றது. ஆனால் விளங்கப்படுறது அது கஷ்டம். அதுக்கு அங்காலே இருக்கின்ற அழிவு என்ன நடக்கும் என்று கேட்டால், இந்த இல இருக்கிற 108 சக 56 புவனங்கள், 164 புவனங்களும் ஸ்ரீகண்ட ருத்ரன் என்று சொல்லும் அரகத்தில் சிவன், அவர் ஊடாக இங்கே இருக்கிற பிரம்மா விஷ்ணுக்கள் உட்பட இந்த தேவர்கள் இந்த உலகங்கள் எல்லாம் அங்கே ஸ்ரீகண்ட ருத்ரனிடம் ஒடுங்கும். இதை சொல்லுவார்கள் அவாந்தர பிரளயம். இது 3வது பிரளயம். இத்தனையோ கோடானு கோடி 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 வருடங்களுக்கு ஒரு முறைகள் ஸ்ரீகண்டதத்துவர் இருக்கிற புவனங்கள், அவரோட சேர்ந்த வித்யாதத்துவ புவனங்கள் எல்லாம் சேர்ந்து அனந்தேஸ்வரிடம் இன்னும் ஏராளமான கோடானு கோடி வருடங்களின் பின்னர் ஒடுங்கும். இதை சொல்லுவார்கள் மத்திம பிரளயம். அது 4வது பிரளயம். அனந்தேஸ்வரர் இருக்கிற சித்த வித்யா தத்துவங்கள் உள்ள சித்தமாயா தத்துவ புவனங்கள் எல்லாம் ஈட்டிலே மகாசிவன் பரசிவனிடம் போய் ஒடுங்கும். அதைத்தான் மகா பிரளயம் என்று சொல்லுகிறோம். அதைத்தான் பேரூழி, ஊழிக்காலத்திலே அது பேரூழி, அதான் கடைசி மகாசங்காரம் என்று சொல்வது இதைத்தான். இந்த சங்காரத்தை செய்வது சிவன். எல்லாம் அவனிடையும் போய் ஒடுங்குது. எல்லாம் ஒடுங்குற பொழுது சகலமம் பிரம்ம விஷ்ணு எல்லாரும் ஒடுங்கிடணும். அந்த நேரத்திலே சொல்லுவார்கள் அந்த தொகுதியில் ஒடுங்குறது வந்து இப்பவும் நடந்து கொண்டுதான் இருக்குது. சின்ன சின்ன இப்ப சின்ன சுனாமி நடக்கிற மாதிரி அந்த தொகுதியில இந்த கருந்தொழுகளாக சின்ன சின்ன கோலக தொகுதிகள் ஒடுங்கிக் கொண்டுதான் இருக்குது. ஒடுங்கிக்கு எப்படி நடக்குது? இப்ப விரிவடைந்து கொண்டிருக்கிற உலக தொகுதி, இந்த விரிவடைந்து கொண்டிருக்கின்ற ஜடத்தொழுகின்ற பிடி கூட கூட ஒடுங்க தொடங்கும். எங்கே ஒடுங்கும்? தோன்றின இடத்துக்கே ஒடுங்கும். இப்படி கிட்ட கிட்ட வர வர நெருக்கத்தினால வெப்பம் அதிகரிக்கும், தகிக்கும். அதான் இறைவன் வந்து சுடலை சுடலை ஆடுகின்றார் என்று சொல்லுகணும் இல்லையா. அப்படியே வந்து ஒடுங்கி இந்த கருங்குழியிலே போய் ஒடுங்கும். இந்த பிளாக் ஹோல்ல எங்கே ஒடுங்குது? அங்க பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டியில ஒடுங்கும். அதுதான் சிவம். இந்த தகிக்கிற பூமி தான் அங்க சுடலை, இறைவன் ஆடுகின்ற பூமி. இங்கே எரிகின்ற சாம்பல் தான் இந்த மடலிலே ஒட்டி கொண்டிருக்குது. ஏன் அங்கே போய் ஒட்டி கொண்டிருக்கிறது? ஒரு இடம் ஒட்டையிலாது. There is nothing existing for them. அதான் இவனுடைய மண்டுவர்கள் இருப்பதும் இதுகள் இருப்பதுமாக சொல்வது அதைத்தான். இதுதான் சங்காரகாரணன். ஆனால் அங்கு ஒடுங்கினால் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உள்ளதாம். திருப்பி அங்கே இருந்துதான் வெளியில வருகிறது. அவனவனிருந்துதான் திருப்பியும் எல்லாம் மீண்டு வருகிறது. ஆனவனைத்தான் சங்கார கடவுளாகிய சிவன் தான் முழுமுதற் கடவுள் என்று சைவம் சொல்லுது. இது விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் ஒத்து ஒத்துசைவாக போகின்றது.
நிறைய நேயர்கள் காத்திருக்கின்றார்கள். நான் நிறைய பேரை எடுக்க வேண்டியிருக்கிறது நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். ஒரு நேயர் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள். நான் உங்களை விட்டு இன்னொருவருக்கு செல்ல போகின்றேன். வணக்கம். வணக்கம்.
வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
அதாவது வந்து சிவனுக்கு பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல. எத்தனை பிரளயங்கள் வந்து போனாலும் சிவன் இறப்பது கிடையாது, சிவன் சிவனாகவே இருப்பார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீர்கள்?
அதேதான் என்னுடைய சமயங்களும் சொல்லுகின்றது. பிறவாயாக்கை பெரியோன். ஆனால் இந்த ஒன்டாலஜிக்கல் ஹையராக்கியில நிறைய நிறைய தெய்வங்கள் வந்து போகின்றன. இந்த பரசுவத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்கின்ற அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எங்களுக்கு சிவனுடைய மேக்சிமம் ரிப்ரசன்டேட்டிவ் வந்து ஸ்ரீகண்ட ருத்ரர். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரருடைய அந்த புராணங்களுக்கு எல்லாம் அதுதான் ஹீரோ. இந்த புராணங்கள் வந்து இந்த பிரகதி மாயா தத்துவத்தில் உள்ள 164 புவனங்கள் இருக்கிற விஜயங்களை பற்றி தான் சொல்லுது. இங்கே இருக்கிற யோகங்கள், இங்கே நடக்கின்ற சம்பவங்களை பற்றி தான் சொல்லுது. இந்த 164 புவனங்களையும் சொல்லுவார்கள் குணதத்துவம் உள்ள புவனங்கள். அதாவது குணம், அதாவது சத்ரகுணம், ரஜோகுணம், தமோகுணம் கலப்புக்கள் உள்ள உலகங்கள். இங்கே இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் உட்பட, இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற பிரம்ம விஷ்ணு உருத்திரர்கள் உட்பட எல்லாருக்கும் இந்த குணதோஷங்கள் உண்டு. இங்கே இருக்கிற பிரம்மாவை குணி பிரம்மா இங்கே இருக்கிற விஷ்ணுவை குணி விஷ்ணு, இங்கே இருக்கிற ருத்ரனை குணருத்ரன் என்று சொல்லுவார்கள். அதான் சிவராத்திரியிலே இந்த பசங்களுக்கு இந்த கேள்விகள் சொல்லியிருக்கிறவர்கள் கேட்டார்கள், இவர்கள் கடவுள் என்றா ஏன் சண்டை பிடிக்கணும்ண்டு. நல்ல கேள்வி, சின்ன பசங்கள் கேட்கிறாங்க, இவர்கள் கடவுள் என்றா ஏன் சண்டை பிடிக்கணும், பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமனிதோடைய கதை சொல்லுகின்ற பொழுது கேட்கிறாங்க. அப்பொழுது இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு மிகவும் ஆழமான விஷயம் என்று நாங்கள் சொல்லுவதில்லை, மிகவும் கஷ்டமான ஆழ. ஆனால் இதை சொல்ல வேண்டி வந்துட்டது. அப்ப இந்த என்னுடைய ஹிந்து காஸ்மாலஜி, என்னுடைய ஹிந்து கோட்ஸ் இந்த ஹையர் ஆக்கி அதெல்லாம் சொல்லுகின்ற பொழுது இதிலே இந்த மட்டத்துக்குள்ளே இருக்கின்ற படியினாலே இவர்களுக்கு குணதோஷங்கள் ஒன்று நம்மை போல குணதத்துவத்தில் உள்ள பிரகிருதி மாயா தத்துவத்தில் குணதத்துவத்தில் உள்ள குணங்கள்ல இருக்கிறபடியினால இவர்களுக்கு இந்த தோஷங்கள் உண்டு. ஆனபடியினால இவர்களுக்கு கோபம், குரோதம், எரிச்சல், பொறாமை, தாழ்ச்சி, உயர்ச்சி எல்லாம் உண்டு. ஆனபடியினால இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. இதை இவ்வளவுதான் புராணங்கள்ல இருக்கு. புராணங்கள்ல இதற்கு அப்பாற்பட்ட உலகங்களை பற்றிய விவரணங்கள் இருந்தாலும் கூட அங்கே நடக்கின்ற கதைகளோ சம்பவங்களோ ஒன்றுமே தெரியாது.
MBBS உடம்பு மருத்துவராயும் மட்டும் பாக்கல, நான் அவரை ஒரு ஆன்மீக மருத்துவராயும் டாக்டராயும் நான் பாக்குறேன். என் கேள்வி என்னென்னா, சொந்தக்காரர் ஊராக்கள் இந்த விரதம் இருக்கேக்க, குறிப்பா ஒரு வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கேக்க, அதை என்ன செய்யறேன்னு சொன்னால், ஒரு டொய்லெட்டு கரைய சாப்பிடறது சாப்பிட்டு கொண்டு வேக்கு ருசியா சாப்பிட்டு கொண்டு மற்றது கரைக்கிறது முழுக்க இறைவனை பத்தி கரைக்காமல் ஊரை பத்தி கரைக்கிறது. அப்ப நான் வந்து விரதம் இருக்கடா சொல்றேன், நீ விரதம் இருக்க, நான் சொல்றேன் வந்து நானும் விரதம் இல்லை, நீங்களும் விரதம் இருக்கலன்னு நான் சொல்றேன். என்ன விரதம் என்று சொன்னா ஆண்டவனை பத்தி நினைக்கவனும் ஆண்டவனை பத்தியே பேசவனும், இதுதான் எந்த கருத்து விரதம். அப்ப டாக்டர், அந்த விரதத்தின் கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் என்னன்னு, சாதாரண ஒரு வெள்ளிக்கிழமை விரதத்தை எக்ஸாம்பிள் கருத்து நான் கட் பண்ணி ரேடியோல கேட்டு டாக்டர்.
நன்றி. இந்த விரதங்களை பற்றிய இதுல சொல்லுகின்ற பொழுது ஆர்மனாவுடைய சைவ வினாவிடையிலேயே இந்த விரதவியல் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கின்றது. அந்த விரதவியல் என்ற பகுதியிலே இவர் அந்த விரதங்களை பற்றி சொல்லுவார். அப்ப விரதமாவது யாது என்ற கேள்விக்கு ஆர்மனாவோட சொல்றார் சைவினாவிடல, மனம் பொறி வழி போகாது நிற்ற பொருட்டு, அதாவது மனம் வந்து புலன்கள் வழியில போகாது, கண்ணொண்ட பார்க்கும், காலொண்ட கேட்கும், வாழொண்ட பேசும் அல்லது சுவைக்கும், மூக்கொண்ட முகரும், உடம்பொண்ட இச்சிக்கும், அப்ப அது வழி போகாது நிற்ற பொருட்டு, உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். இது வந்து எல்லாரும் எல்லாமே ஒரே மாதிரி செய்யணும்னு இல்ல, அவர் வயோதிபர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், மருந்துகள் எடுப்பவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், மற்றது வேலை நிமித்தம் உள்ளவர்கள், உடலுழப்பு உள்ளவர்கள் இருப்பார்கள், அவரவருக்கு பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். மனம், வாக்கு, காயம், மனத்தால வாக்கால உடம்பால மூன்று நாளும் கடவுளை விதிப்படி மெய்யன்போடு விசேஷமாக வழிபடுதல் விரதம். இதுதான் விரதத்தினுடைய டெபினிஷன். ஆனால் உண்மையில பார்த்தா என்று கேட்டால் என்னுடைய மனுஷ மனம் சும்மா இருக்காது. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லுவார், தியான யோகத்தை பற்றி சொல்லுவார், ஒரு இடத்திலே தனியாக இருந்து உடம்பை நீராக வைத்து மூக்கு நுனியை பார்த்து இன்னையே சிந்தித்து எல்லாம் சொல்ல முடிய, இந்த அர்ஜுனன் சொல்லுவான், எல்லாம் சொல்லிட்டா கிருஷ்ணா, மனம் ஒரு குரங்கு, அதை அடக்குவது இப்படி நிலைத்துவது கஷ்டம். இது பகவத்கீதையில அர்ஜுனனுடைய கான்சென்ட்ரேஷன் தான் நம்மள ஒருவருக்கும் வராது. அவருடைய வில்வித்தையிலே ரெண்டு கட்டங்கள் இருக்கின்றன. அதை பாஞ்சாலியை அவன் அந்த போட்டியிலே வெல்லுகின்ற பொழுது இந்த சுழன்று கொண்டிருக்கின்ற சக்கரத்தில் இருந்து கொண்டு பின்புறமாக அம்பெய்து அந்த மீனை வீழ்த்தினான் என்று வருகின்றது. துரோணாச்சாரியர் பிள்ளைகளுக்கு பரீட்சை வைக்கின்ற பொழுதும் எல்லாரையும் கேட்கின்ற, அந்த மரத்தில் இருக்கிற ஒரு கனியை வீழ்த்தவனும் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், ஒருவருமே விழுத்த முடியவில்லை, எல்லாரும் கேட்பார், மரம் தெரியுதா ஓம், கிளை தெரியுதா ஓம், அங்க பழம் தெரியுதா ஓம், அதுல பழத்துடைய காம்பு தெரியுதா, ஸ்டெம் தெரியுதா ஓம், இங்கே அடியா அங்க விழாது. அர்ஜுனன் வரும்பொழுது கேட்கிறார், மரம் தெரியுதா இல்லை, கிளை தெரியுதா இல்லை, இலை தெரியுதா இல்லை, பழம் தெரியுதா இல்லை, அப்ப என்னதான் தெரியுது எனக்கு, அந்த காம்பு மட்டும் தெரியுது, விடு, அவன் விட்டா நாடியே அப்படியே பலம் விழுந்தது. இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன், ஒருமைப்பாடு. இப்படிப்பட்ட அர்ஜுனனே பகவத்கீதையில சொல்லுகிறான், இந்த மனத்தை ஒருமைப்படுதல் கடினம் என்று. 24 மனத்து காலமும் உறவனையை சிந்தித்துக் கொண்டிருத்தலும், உறவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருத்தலும், உறவனுடைய செய்து கொண்டிருத்தலும் தான் ஐடியல், உண்மை. ஆர்மனார் சொன்ன மாதிரி ஆனால் ஒரு முயற்சி. அவர் சொல்லுகிறார், பொருவினின் நிற்ற பொருட்டு நில்லன்று சொல்லையில, நிற்பதற்காக முயற்சிக்க வேணும். முயற்சிக்கும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு லெவல்ல நின்று முயற்சிப்பார்கள். அவர் அவர்களை அந்தந்த லெவல்ல தட்டி கொடுக்கணும். ஒருவர் இப்பதான் கிண்டர் கார்டன் படிக்கிறார், ஒருவர் இப்பதான் முதலாம் வகுப்பு படிக்கிறார், இன்னொருத்தர் ஹைஸ்கூல் படிக்கிறார், இன்னொருத்தர் யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கிறார், இன்னொருத்தர் போஸ்ட் கிராஜுவேட்ல இருக்கிறார். அப்ப ஒவ்வொருவருக்கும் லெவல் வித்தியாசம். அப்ப எல்லாரையும் நாங்க போஸ்ட் கிராஜுவேட் லெவல்ல வந்திருந்து இந்த மனம் மனித வாக்குகளால முழுமையாக இறைவனை நினை என்று சொல்லுவது கடினம். ஆனாலும் அந்த விரதமன்றம் நினைவு வருகின்றவர்கள் இன்றைக்கு விரதமன்றம் இந்த நாள் விரதமன்றம் வருகிறது, வெள்ளிக்கிழமை இன்றைக்கு விரதமன்ற நாள் வருகிறது. அப்ப தன்னை அறியாமல் நினைப்பு வருகிறது, இன்றைக்கு மத்தியம் சாப்பிடப்படாது, அது என்னொரு நினைவு. சரி, முழு நேரமும் கும்பிடாவிட்டாலும் காலையில ஒருக்கா கும்பிடுவார்கள். சாப்பிடும் பொழுதுனாலும் ஒரு நேரம் சாப்பாட்டை விட்டு இருந்து மறுபடியும் சாப்பிடுவோம் உட்கா நினைப்பார்கள். அப்படி ஒரு சில நேரங்கள் என்றாலும் இந்த நினைப்பு வந்து போகுது. இதில் படிந்து கொண்டு போக போக அந்த விரதத்தினுடைய டெபினிஷன் தெரிஞ்சிருக்க வேணும். தெரிந்திருந்தால் என்னை அறியாமலே we will slip into that. It's not we will, we should try. நாங்கள் இதுக்காக வலிந்து பிடித்து மூச்சடக்கி உணவடக்கி இடத்துல எதுவும் செய்யணும் இல்லை, இவைகளை தெரிஞ்சிருக்க வேணும். இப்படி நாவடிலே இருக்குது, இதுதான் விரதத்தினுடைய முறை, இதுதான் விரதத்தினுடைய தத்துவம். ஆனால் நான் இன்றைக்கு என்னால் இயன்றதை உலகத்தை செய்கிறேன், இதை தெரிந்து கொண்டு இப்படி செய்து கொண்டு போக போக வித்தவுட் அஃப் எஃபர்ட் இட் கம்ஸ் எஃபர்ட்லெஸ்லி. ஒரு எஃபர்ட் இல்லாமல் எஃபர்ட்லெஸ்லியே we will gradually slip into that.
பெருமாள் ஆலயத்தை பற்றி நீங்கள் நேயர்கள் எல்லாரும் அறியக்கூடியதாக சொல்ல வேணும். இந்திரன் வந்துதான் ஒரு சாபத்தால் அங்க பிறந்ததும், மலைஞனாக பிறந்ததும், மகாவிஷ்ணு வந்து ஆமையாக பிறந்தவிட்ட வரையில சிக்கினது கொண்டது எல்லாம் கணக்க
தலைமுறையான
ஓ அது அது எனக்கு ஒரு பேப்பரில பார்த்து தான் கண்டு கொண்டேன். அப்படியா ஒரு நல்ல வரதாச பெருமாள் ஆலயம் ஒன்று இருக்கிறதான் தெரிஞ்சு கொண்டேன். அந்த வரலாறுகளை நீங்க சொல்லுவீங்களா என்ன மாதிரி நேரம்?
நிச்சயமாக
இருக்குது அந்த பாக்க.
நிச்சயமாக என்னன்னு கேட்டால், எங்களுடைய ஈழத்து வரலாற்றிலே பல பழமையான கோயில்கள் இருக்கின்றன. தேவாரம் பெற்ற தலங்களாக திருக்கேதீஸ்வரம், திருக்கோணேஸ்வரம் இருக்கின்றது. அதே மாதிரியாக இந்த விஷ்ணு கோயில்கள் என்று சொல்கின்ற பொழுது தென்னால வரதராஜ பெருமா கோயில் பழமையான கோயில். அதே மாதிரியாக தெவினிவரை அண்டு காலியிலே காலி கண்டால் தென்முனையிலே ஒரு கோயில் இருந்தது. பூர்த்திகேயர் அளித்த கோயில்களே அதுவும் ஒன்று. அதை திருப்ப மீள அமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள், அது அமைக்கப்பட்டு விட்டதா என்று தெரியவில்லை. இவையெல்லாம் இலங்கையில் இருந்த பழமையான கோயில்கள். இதில் இரண்டாவது விஷயம் என்று கேட்டால், இது எல்லாம் பெருமாள் கோயில்கள். அந்த பெருமாள் கோயில்களா இருந்த பொழுது அங்கே பூஜை செய்கின்ற அன்னர்கள் வந்து ஆதிசைவ பிராமணர்கள். அங்கே பிரசாதமாக கொடுக்கப்படுவது திருநூறு, அப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது. மற்ற இதே மாதிரியாக வள்ளிபுரத்தில் இருக்கிற ஆழ்வார் கோயில் இருக்கின்றது, பழமையான கோயில்கள். இந்த மிகவும் பழமையான பழமை வாய்ந்த கோயில்கள். அதே மாதிரியாக மாமட்டபுரம் கந்தசுவாமி கோயில் இருக்கின்றது, கீரிமலை இருக்கின்றது, இவையும் பழமையான கோயில்கள். இவற்றை பற்றி எல்லாம் புராணங்களிலே கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றன.
அந்த காலத்திலேயே ஏழு வீதிகளை அந்த அரசன் கட்டினதாகவும், அந்த கல்லுகளைத்தான் கொண்டு போய் சங்கான கோட்டை
திருமதி வசந்தா நடராஜா அவர்கள் இந்த இளைஞருடைய திருக்கோயிலுடைய வரலாற்றை பற்றி பல பாகங்களாக எழுதியிருக்கின்றார்கள். அதிலே ரெண்டு புஸ்தகங்கள் ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றன. அவருடைய கட்டுரை தொடர்ந்து நான் நினைக்கிறேன், உதயம் பத்திரிகையில் நினைக்கிறேன், தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்டுரைகளையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அந்த நூலையும் வேண்டி பார்த்தால் இந்த தலவரலாற்று இளைஞர் இருக்க பல கோயில்களுடைய தலவரலாறு அங்கே போய் விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் முன்னிய சனங்கள். எங்களுக்கு நிறைய கோயில்கள் இருக்கின்றன. இப்ப திருக்கோணமலையில கூட ஆறு கோபுரங்கள் இருக்கு, தலத்தாறு கோபுர என்று சொல்லி அருணனினாலும் திருக்கோணமலையை பாடுகின்றார். ஆறு கோபுரங்கள் இருந்த திருக்கோணமலை, திருக்கோணமலைய பழைய கோயில் அமைப்பு பற்றிய மேப், அவையுடைய அமைப்பு, அங்கே இருந்த கஜான அந்த அவருடைய ஜனங்கள் அறிய பற்றிய குறிப்புகள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் பல்வேறு நாட்டு மியூசியங்கள்ல இருந்து, போர்ச்சுகேயர் நாடுகளுடைய மியூசியங்கள்ல இருந்து அவர்கள் இன்றைக்கு
அது இப்பொழுது திருக்கோணம் உண்மையான கோயில் வந்து கடலுக்கு கீழே இருப்பதாக சொல்வது உண்மையா அல்லது அது
பழைய அது சொல்லுவார்கள், பழைய கோயில் வந்து கடலுக்கு அடியிலே இருந்தது பிற்பாடு சொல்லி அதை பற்றி அங்கே இருந்த தூண் அவற்றை பற்றிய படங்கள் அவை ஒருவர் போய் பார்த்திருக்கின்றார். அது வந்துருக்கின்றது.
அடுத்த நேயர் வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம் ஐயா.
நான் மனோகரன் பேசுறேன்.
சொல்லுங்க.
வணக்கம்.
வணக்கம்.
நான் என்ன கேள்வி என்னென்றால், நடராஜர் சிலையில் இருக்கிற இந்த திருவாசியில சுடர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கு கோயில் வித்தியாசமா இருக்கிறதா? நான் அறிகிறேன், 27 சுடர் என்றால் நட்சத்திரம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சிதம்பரத்தில் இருக்க நடராஜருக்கு 18 சுடராக அறிந்தேன். இதனை விளக்குவீர்களா?
இதிலே வந்து இந்த சுடர்களின் எண்ணிக்கை வித்தியாசப்படும். 51 சுடர்கள் இருக்கிறது, 36 சுடர்கள் இருக்கிறது, 18 சுடர் இருக்கின்றது, இப்படி வெவ்வேறு விதங்களாக இருக்கின்றது. இந்த திருவாசி வந்து இந்த சுடர்கள் வந்து அண்டஸ் தொகுதிகள், காஸ்மிக் யூனிட்ஸ், ஆல் த காஸ்மிக் யூனிட்ஸ் தான் இந்த சுடர்கள் விளக்குகின்றன. இது வந்து அண்ட, இப்ப நடராஜ வடிவத்தை ரெண்டு விதமாக பார்க்கலாம் நாங்கள், ஒன்று அண்டம், மற்றது அணு. ரெண்டு விதத்திலையும் பார்க்கலாம். அண்டமாக பார்க்கின்ற பொழுது அண்ட தொகுதி எல்லாவற்றின் தோற்றத்துக்கு காரணமான அவர், ஒடுக்கத்துக்கு காரணமான அவர், அண்ட தொகுதியில் சுழற்சியாக ஓடிக்கொண்டு இருக்கின்றன. நடராஜர் விக்கிரத்தை பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு 2D தான் பார்க்கிறோம், காலத்தொகையை கொண்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டு நிக்கிறவங்க தான் பார்க்கிறோம். அப்படி இல்லை, அவர் சுழன்று ஆடிக்கொண்டிருக்கிறார், 3D பார்க்க வேணும். யாராவது பொறியியல் வல்லுநர்கள் அதை செய்ய வேணும், 3D சுழன்று கொண்டிருக்கிற நடராஜர் செய்யலாம். இரண்டு பார்த்தா அது ஜடை விரிந்து பறக்கின்றது, அறையில் இருக்கிற அரை கச்சை விரிந்து பறக்கின்றது. அப்போ த்ரீ டைமென்ஷனல் இஸ் இன் மோஷன், இஸ் நாட் ஸ்டாட்டிக்,
இஸ் இன் மோஷன்.
அதாவது அவருடைய பஞ்ச கிருத்தியங்களை குறைக்குது. எங்களுக்கு இறைவன் வந்து ஒருபோதும் ஓய்ந்திருப்பதில்லை. படைத்தல், காத்தல், அழித்தல், இது எல்லா சமயங்களையும் சொல்லுவார்கள். தைய சமயம் வந்து படைத்தல் காத்தலை சொல்லுகின்றது, அழித்தலை ஒரு வித்தியாசமாக சொல்லுகின்றது. ஒன்றையும் அழிக்க முடியாது, இல்லது தோன்றாது, உள்ளது அழியாது. இது சைவத்தினுடைய சத்காரியவாதம். இதை இது சைவத்துக்கு மட்டுமல்ல, அந்த காலத்துல கிரேக்கு தத்துவ ஞானிகளோ சொல்லியிருக்கிறார், எக்ஸ் நிஹிலோ நிஹில் ஃபிட். விஞ்ஞானம் அதைத்தான் சொல்லுது. அதாவது இது வந்து ட்ரூத், மெய். அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயர், நாங்கள் சிவம் என்றுகின்றோம். என்னுடைய சித்தாந்த சாஸ்திரங்கள் 14 பேரும் மெய் என்று சாஸ்திரம், ட்ரூத் ரிவீல்டு. அது ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமாக காணுகின்றார்கள். அவ்வளவுதான். அப்ப இந்த அந்த அண்டமாக பார்க்கின்ற பொழுது என்ன நடக்கிறது கேட்டால், இதை சொல்லுவார்கள், ஓங்காரமே நல் திருவாசி. இந்த பாட்டு வருகின்றது, உண்மை விளக்கத்தில் இந்த பாட்டு இருக்கின்றது. உண்மை விளக்கத்தில் பார்த்தா, உண்மை விளக்கம் என்பது 14 நூல்கள்லயே உண்டு. இந்த 14 நூல்கள்ல உண்மை விளக்கத்தில் வந்து இந்த ஒவ்வொரு விதமான அந்த இறைவனுடைய நமச்சிவாய மந்திரம், அந்த மந்திரங்களுடைய அர்த்தம், அந்த மந்திரங்களை பார்க்கின்ற பொழுது அந்த நடராஜ ஞானமா நடராஜ பெருமான் வந்து நமச்சிவாய மந்திர வடிவமாகவே இருக்கின்றார். நம சிவாய, இதுல ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் இவருடைய ஒவ்வொரு அங்கமாக இந்த நடராஜ பெருமான் சொல்லுவார்கள். அவர் பஞ்சாட்சர சுரூபி, மந்திரமே சூரியா என்று சொல்லி வருகின்றது. இவருடைய திருமணிகள்லயும் உண்டு. இதிலே ஓங்காரம், ஓங்காரமே நல் திருவாசியா என்ற பாட்டு வருகின்றது. அங்கே அந்த உண்மை விளக்கத்திலே அந்த பாட்டு இருக்கின்றது. இந்த ஓங்காரமே நல் திருவாசியா இருக்கின்ற பொழுது இந்த ஓம் என்ற நாதம், இறைவன் சங்கார காலத்திலிருந்து மீண்டும் உலகத்தை படைக்கின்ற பொழுது என்ன செய்கின்றான், நாதம் வருகின்றது, வீணை வாசிக்கின்றான். அதான் வேயிரு தோழி பங்கன் வந்து மிக நல்ல வீணை தடவி, வீணையிலிருந்து நாதம் என்கிற தத்துவம் சுத்த மாயையிலிருந்து பிறக்கின்றது. அதுதான் படைப்பின் முதல், அந்த நாத தத்துவத்திலிருந்துதான் இந்த ஓங்காரம் வருகின்றது இல்லையா. அந்த ஓம் என்ற இதிலிருந்துதான் பிறகங்கால மற்ற படைப்புகள் தொடங்குகின்றன. இந்த காஸ்மிக் யூனிட்ஸ் எல்லாம், இந்த காஸ்மிக் யூனிட்ஸ் எல்லாம் தே ஆர் ஆல்வேஸ் இன் த மோஷன், தே ஆர் ஆல்வேஸ் கோயிங் த்ரூ 3 ஃபேஸஸ் ஆஃப் அப்பியரன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் டிசல்யூஷன். எங்களுடைய அழிப்பு வந்து இல்லாமல் அனிகிலேஷன் அல்ல, சொல்லுவது டிசல்யூஷன். அது அப்படியே போய் ஒடுங்கும், தோற்றிய திதியே ஒடுங்கி நலத்து உள்ளதாம், ஒடுங்கினதிலிருந்து திருப்பி வரும் வெளியில. அந்தமே ஆதி என்மனார் புலவர், எங்கே முடிந்ததோ அங்கே இருந்து திருப்பி வரும். அப்ப இது காஸ்மிக் யூனிட்ஸ் என்பது வருகின்றது. அப்ப இதுக்குரிய லட்சணங்கள் வந்து ஆகமங்கள்ல இருக்கின்றது. நடராஜருடைய உருவத்தை சிற்ப சாஸ்திரங்கள்ல இன்ன பிரமாணங்களை அமைக்கின்ற பொழுது இத்தனை இத்தனை இதுகளாக அமைக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இது நீங்கள் அந்த ஒரு காஸ்மிக் லோடாக நடராஜரை பார்க்கின்ற பொழுது, இதே லோட் தான் அணுவுக்குள்ளே இருக்கின்றார். அணுவை பார்த்தீங்கன்னா இலத்தன் இப்படி சுத்தி அப்படி நீள்வட்டமாக உங்களோட ஒன்று குறுக்கும் குறுக்குமாக சுத்தி கொண்டிருக்கு. அதுக்குள்ளே நடராஜர் இதே மாதிரி ஆடிக்கொண்டிருக்கின்றார். இங்கே வந்து அந்த வெளியிலே இருக்கின்ற அந்த திருவாசியில் இருக்கின்ற சுடர்கள் சப் அட்டமிக் பார்ட்டிகிள்ஸ், தே ஆர் இன் கான்ஸ்டன்ட் மோஷன். இப்படி ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம்.
நன்றி டாக்டர். நாங்கள் இன்றைக்கு மிக சுவாரஸ்யமான பல விடயங்களை பேசுகின்றோம். இன்றைக்கு நிறைய நேயர்கள் உங்களோடு பேசுவதற்கு வருகின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்ய இருக்கின்றோம். நன்றி. மீண்டும்
மீண்டும் நாங்கள் அடுத்த முறை சந்திக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.